الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي بمكة مباركا وهدى للعالمين صدق الله العلي العظيم ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வு தஆலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் சகவாவை கொண்டே வசியத் நசிஹத் செய்து கொள்கிறேன். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு முஸ்லிமுடைய வரலாற்றில் இடம்பெயரக்கூடிய புனித ஸ்தலங்கள் மூன்று. மக்காவுடைய நகரம், அதில் அமைந்திருக்கக்கூடிய கஅபா, அந்த மஸ்ஜித். இரண்டாவது மதீனா முனவரா என்ற நகரம், அதில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித். மூன்றாவது ஃபலஸ்தீன், அதில் அமைந்திருக்கக்கூடிய பைத்துல் மக்தீஸ். இந்த மூன்று இடங்களும் நமக்கு முக்கிய ஸ்தலங்கள், சிறப்பாக்கப்பட்ட இடங்கள். முதலாவது முக்கிய ஸ்தலம் மக்கா. அநேகமானவர்கள் மக்கா என்றால் என்ன, மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் என்ன, கஅபா என்றால் என்ன என்ற சரியான தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். கஅபா என்றால் கருப்பு நிற புடவை போடப்பட்டு நான்கு சுவர்களின் மூலமாக ஒரு பெட்டியை போட்டு கட்டப்பட்டிருக்கிறது, அதுதான் கஅபா. அதோடு இணைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் அல் மஸ்ஜிதுல் ஹராம். அந்த நகரத்தினுடைய பெயர் மக்கா. மக்கா என்பது ஒரு சிட்டி. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு மக்காவையுமே சிறப்பாக்கி வைத்திருக்கிறார். முழு மக்காவும் சிறப்பான ஒரு பூமி. சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன இப்ராஹிம் ஹர்ரம மக்கா வதஅ லி அஹ்லிஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனிதமாக்கினார்கள். மக்கா வாசிகளுக்காக துஆவும் செய்தார்கள். வ இன்னி ஹர்ரம்துல் மதீனத கமா ஹர்ரம இப்ராஹிம் மக்கா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை எப்படி புனிதமாக்கினார்களோ அதே போன்று நான் மதீனாவை புனிதமாக்குகிறேன். மக்கா மதீனா இரண்டுமே புனித ஸ்தலங்கள். அதனாலதான் சவுதியுடைய அரசருக்கு, அந்த ஜனாதிபதிக்கு சொல்லக்கூடிய பெயர் ஆதிமுல் ஹரமைனி ஷரீஃபை. சங்கையான ரெண்டு புனித ஸ்தலங்களுடைய பணிவிடையாளர். மக்காவும் புனித ஸ்தலம் ஹரம்தான், மதீனாவும் புனித ஸ்தலம் ஹரம்தான். இரண்டையும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, குர்ஆன் சொல்கிறது, இன் அவ்வல பைத்தின் வுதி அலின்னால், மக்களுக்கு முதன் முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் என்றால் அந்த கஅபாவுடைய மஸ்ஜித் தான். முதல் முதலாக கஅபா தான் இந்த பூமியில் கட்டப்பட்டது. சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ தர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயு மஸ்ஜிதி வுதிஅ ஃபில் அர்தி அவ்வலன், முதல் முதலாக பூமியில் கட்டப்பட்ட மஸ்ஜித் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஅபா, அந்த மஸ்ஜிதுல் ஹராம் தான். ثُمَّ பிறகு எந்த மஸ்ஜித் யா ரசூலல்லாஹ் கட்டப்பட்டது? சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பைத்துல் மக்தீஸ் இரண்டாவதாக கட்டப்பட்டது. கம் பைனஹுமா, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் எவ்வளவு காலங்கள் வித்தியாசம் இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஊன சனா, 40 வருடங்கள் வித்தியாசத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முதலாக கஅபாவை கட்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உதவியோடு இஸ்லாமிய வரலாற்றை பிறட்டி பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு முன்னடைந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் ஜீன்கள். அவர்கள் கொலைகள் செய்தார்கள், இரத்தங்களை ஓட்டிக்கொண்டார்கள், பசாது பிசுனா எல்லாத்தையும் பூமியில் உண்டு பண்ணினார்கள். அல்லாஹ் சொல்ல பல தடவைகள் எச்சரிக்கை செய்தும் அவர்கள் பாவங்களை விடவே இல்லை. அந்த நேரத்தில் இப்லீஸ் லானத் செய்யப்பட்டிருக்கவில்லை. மலக்குமார்களுடைய ஒஸ்தாதாக ஆசிரியராக இருந்தார் இப்லீஸுடைய தலைமையின் கீழ். மலக்குமார்களுடைய ஒரு படையை அல்லாஹ் சொல்ல இந்த பூமிக்கு அனுப்பி அவர்கள் ஜின்களோடு யுத்தம் செய்து மலையடிவாரங்கள், கடல் ஓரங்கள், குகைகள், நதியோரங்கள் என்று ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு விரட்டி விட்டார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஜாஹிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த பூமியில் நான் பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். கலீஃபா என்றால் ஒருவருடைய இடத்தில் இன்னொருவரை கொண்டு வருவது. அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அன்ஹு கலீஃபா அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு யாருமே வர முடியாது. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு கலீஃபா, அபூபக்கர் சித்திக் ரதி அவருடைய இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த பூமியில் கலீஃபா ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன், அதாவது ஜின்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் அவர்களை விரட்டி விட்டோம், இப்பொழுது இன்னொரு படைப்பை நான் படைக்க போகிறேன். மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடலை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. அனைத்தையும் பேசுவதற்கு நேரம் போதாது. கனிவான சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, இந்த பூமியில் முதல் முதலாக வாழ்ந்தவர்கள் ஜின்கள். அதற்கு பின்னர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா களி மண் மூலமாக படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் கொடுக்கப்படுகிறது. அவர் உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய விலா எலும்பில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா இப்லீஸுக்கு கட்டளையிடுகிறான், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுமாறு. சுஜூத் என்றால் நெற்றியை பூமியில் வைப்பதல்ல, லேசாக தலையை சாய்ப்பது. ஆதமின் மூலமாகத்தான் நான் லான செய்யப்பட்டேன் என்ற கோபத்தில் பழி வாங்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு இருந்தார். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்கள் பறவைகளிடத்திலும் உதவி தேடினான், எல்லாமே மறுத்துவிட்டது. பாம்பு தான் உதவி செய்தது. அல் காமில் ஃபி தாரிக் அல் இஸ்லாம் என்ற வரலாற்று புத்தகத்தில் இப்னுல் அசீர் என்ற எழுத்தாளர் இந்த சம்பவங்களை மிக தெளிவாக எழுதுகிறார்கள். அந்த நேரத்தில் பாம்புகளுக்கு சிறகுகள் இருந்தது, கால்கள் இருந்தது. பாம்பினுடைய வாயில் அமர்ந்து சொர்க்கத்துடைய தலைவாசலுக்கு சென்றான். சொர்க்கத்துக்குள் போக முடியாது, ஒரு விதமாக முடங்கினான். அந்த முணக்கல் சத்தத்தை கேட்டு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ஏன் முணங்குகிறாய்? அதற்கு அவன் சொன்ன பதில், நீங்கள் சொர்க்கத்தில் இருந்து மிக அவசரமாக வெளியேற்றப்படுவீர்கள். அல்லாஹ் உங்களை ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான், அதை நீங்கள் சாப்பிட்டால் நிரந்தரமாக இருப்பீர்கள். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் ஒரு உரையாடல் நடக்கிறது. நீண்ட சம்பவங்கள், மிக சுருக்கமாக சொல்கிறேன். அந்த கனியை சாப்பிட்டார்கள். அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு இறக்கினார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கு இறங்கினார்கள்? எங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் எழுதப்படுகிறது சரந்தீப். சரந்தீப் என்பது ஸ்ரீலங்காவுடைய இன்னொரு பெயர். சரந்தீவில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டதால் அவருடைய புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்கள் ஹாபீல், ஹாபீல் இலங்கையினாக இருந்தால் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அடக்கஸ்தலம் ராமேஸ்வரத்தில் இருக்கிறது. எங்களுடைய கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ஆரம்ப காலங்களில் இந்தியா, ஸ்ரீலங்கா அது வெவ்வேறு நாடாக இருக்கவில்லை, ஒரே நாடாகத்தான் இருந்தது. அதனால் பல அறிஞர்கள் ஹிந்த் என்ற வார்த்தையை பாய்க்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிந்தில் இறங்கினார்கள். அதாவது சரந்தீபை ஸ்ரீலங்காவை குறிக்கிறது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தா என்ற பகுதியில் இறங்கினார்கள். ஜித்தா என்றால் அதனுடைய அடிப்படையான பெயர் ஜத்தா, பாட்டி. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய பாட்டி, அதனால் ஜத்தா.
அந்தசன் அவருடைய மக்பரா இருக்கிறது. அரபா என்ற இடத்தில் நபி ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். அரபா என்றால் அர்த்தம் அறிமுகமாகுதல், ஒருவருக்கொருவர் அறிமுகமாகுதல் என்பது என்பது அர்த்தம். இருவர்களும் அரபாவில் சந்தித்துக் கொண்டார்கள், அதனால தான் அந்த இடத்துக்கு பெயர் அரபா. அல்லாஹு தஆலா இப்லீஸையும் உதவி செய்த பாம்பையும் லானத் செய்து பூமிக்கே அல்லாஹு தஆலா தூக்கி எறிந்தார். பாம்பு அஸ்வஹான் என்ற இடத்திலேயும் இப்லீஸ் மைசான் என்ற இடத்திலேயும் தூக்கி எறியப்பட்டதாக வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த ரெண்டு பேர்களும் கணவன் மனைவி இருவர்களும் மக்காவில் வைத்துதான் சந்தித்துக் கொள்கிறார்கள். என்னுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 7000 வருடங்களுக்கு முன்னரே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா என்ற பூமிக்கு சென்றார்கள். 60 தடவைகள் மக்காவுக்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். 7000 வருடங்களுக்கு முன்னர் மக்கா இந்த நகரத்துக்கு செல்கிறார்கள். அங்கு கஅபா அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் மலக்குமார்கள் சவாம் செய்து கொண்டிருந்தார்கள். மலக்குமார்கள் சொன்னார்கள், நாம் 2000 வருடங்களாக இந்த இடத்தில் சவாம் செய்து கொண்டிருக்கிறோம். கட்டிடமே கட்டப்பட்டிருக்கவில்லை. அதற்கு பின்னர் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உதவியோடு அந்த இடத்தில் கஅபாவை கட்டுகிறார்கள். கஅபா ஆரம்ப கஅபா எப்படி இருந்தது என்றால், 3 பக்கங்களுக்கு சுவர்கள், அடுத்த பக்கம் ஒரு நீளமான பகுதியாக இருந்தது, பெட்டியாக இருக்கவில்லை கஅபா. 3 பக்கங்கள் பெட்டியாகவும் அடுத்த பகுதி ரவுனாகவும் இருந்தது. அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் கட்டினார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஅபாவுடைய கஅபாவை புனிதமாக கட்டினார்கள். அதாவது அத்தால் அடிப்படை இருந்தது, அதற்கு மேலால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை எழுப்பினார்கள். ஆனால் வட்டமாக எடுக்காமல் நேராக எடுத்து விட்டார்கள், பெட்டி வடிவத்தில் கொண்டு வந்தார்கள். காரணம், அதை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு ஹலாலான கல்வி போதுமாக இருக்கவில்லை. கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னர் ஷீர், அதற்கு பின்னர் நபி இத்ரீஸ், பட்டியல் தொடர்கிறது. நிறைய நபிமார்கள் வருகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 10வது பேரன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் தஆலா வெள்ளத்தின் மூலமாக அழித்தான். அந்த வெள்ளம் வந்த போது கஅபாவுடைய அடிப்படையான அந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். கனிமான சகோதரர்களே, பவுண்டேஷனை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். அதனால தான் நாம் பார்ப்போம், பொதுவான அனர்த்தங்கள் வரும் பொழுது இஹ்லாஸோடு தூய்மையான பணங்களால் கட்டப்பட்ட மசீதுகள் அழியாது, எந்த பாதிப்பும் வந்திருக்காது. நாம் பல நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருப்போம், கஅபா அழியவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் பிறந்து வாழ்ந்த ஒரு மனிதர் அல்ல, அவர் பலஸ்தீனில் பிறந்து பலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருந்தார். சாரா என்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் மக்காவுடைய பகுதிக்கு செல்ல வேண்டும். மனைவியோடு மக்காவுடைய பகுதிக்கு வருகிறார்கள். 1 மாத கால பயணம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். இந்த பயணத்தின் போது, பயணத்தினுடைய இடையில் ஒரு கொடூரமான பெண்களை கற்பழிக்கக்கூடிய ஒரு அரசனை சந்திக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவி சாராவுக்கு சொன்னார்கள், நீ மனைவி என்று சொல்லாதே, சகோதரி என்று சொல், சகோதரி என்று சொன்னார்கள். அப்படி இருந்தும் சாரா நாயகியுடைய அந்த அழகை பார்த்து கையை வைத்தான். பதுவா செய்தார்கள். அவருடைய கை சொத்தியானது. அவன் கெஞ்சினான், எனக்காக துவா செய்யுங்கள், என்னுடைய கை பழையபடி ஆகுவதற்காக துவா செய்யுங்கள் என்று கெஞ்சினார். சாரா நாயகி அவர்கள் துவா செய்தார்கள். அவனுடைய கை நல்லபடியாக ஆனது. அந்த சந்தோஷத்தில் தான் ஒரு அடிமை பெண்ணை சாரா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அந்த அடிமை பெண்ணுடைய பெயரை ஹாஜர். சாரா நாயகி அந்த ஹாஜர் அலைஹி ஸலாம் அவர்களை உரிமை விட்டு நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கனிமான் சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. ஹாஜர் இஸ்மாயில் மனைவி மகன் இருவர்களையும் ஆள் நடமாட்டமே இல்லாத கஅபா அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் விட்டு விட்டு வருமாறு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவுமே யோசிக்கவில்லை. கொஞ்சம் தண்ணீர் சாப்பாடோடு அந்த இடத்துக்கு சென்றார்கள். விட்டு விட்டு வந்தார்கள். மனைவி கேட்கிறாள், ஐன சத்ரக, யா இப்ராஹிம், ஐன சத்ரக, எங்க போகிறீர்கள்? எங்கள் இங்கு தனியாக விட்டு விட்டு எதுவுமே பேசவில்லை. கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹு இப்படி ஏவினார். ஆம் என்ற சைகையை செய்தார்கள். அந்த நேரத்தில் ஹாஜர் நாயகி சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதன் நான் அல்லாஹ் எங்கள் வீணாக மாட்டான். எவ்வளவு ஈமானுடைய பலம்! ஆள் நடமாட்டமே இல்லாத, உட்பூண்டே முளைக்காத, குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத ஒரு வறண்ட பூமியில் என்னையும் என்னுடைய சிறிய கை குழந்தையும் தனியாக என்னுடைய கணவர் விட்டுவிட்டு செல்கிறாரே, அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய பதில் இதெல்லாம் யுபையனா, அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இரவு வருகிறது, பகல் வருகிறது, தனியாக இருக்கிறார்கள். கொண்டு வந்த சாப்பாடு தண்ணீரும் முடிகிறது. சிறிய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சாகத்தில் துடிக்கிறார்கள். ஹாஜர் நாயகி அந்த பகுதியில் பார்க்கிறார்கள், தண்ணீர் இருப்பதை போன்று தெரிகிறது. அங்கு போய் பார்க்கிறார்கள், தண்ணீர் இல்லை, காணல் நீர். மறுபடியும் இந்த திசைக்கு வருகிறார்கள். மறுபடியும் அந்த திசை, சஃபா மர்வா, சஃபா மர்வா என்று ஏழு முறைகள் ஒட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுந்து கொண்டிருந்த அந்த இடத்தில் இருந்தே தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. ஹாஜர் நாயகி அவருடைய அந்த தோல் துருத்திக்கு தண்ணீரை நிறைத்தார்கள். நிறைத்து விட்டு தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. கையால் அமர்த்தி குடித்துக் கொண்டார்கள். தம் 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 தெரிந்த வார்த்தையில் போதும் போதும் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யர்ஹம் யர்ஹமுல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாயிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவர்கள் அப்படி கட்டி பிடிக்கவில்லை என்றால் ஓடக்கூடிய ஒரு நதியாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருப்பான். அது ஒரு கிணறாக மக்காவுக்கு மட்டும் சொந்தமான ஒன்றாக அதை அல்லாஹு தஆலா ஆக்கினான். அது இஸ்மாயிலுடைய தாயுடைய அந்த செயலால் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கனிமான சகோதரர்களே, பசி சாகம் இரண்டுமே இருந்தது. அல்லாஹ் தண்ணீரை மட்டும் தானே கொடுத்தார். ஜம்ஜம் என்பது ஏனைய நீர்களை போன்று அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஆமு துஅமி வஷிஃபாஉ சக்மி. ஜம்ஜம் நீர் அது ஒரு சாப்பாடு, நோய்க்கு நிவாரணி. ஜம்ஜம் நீரை குடித்துக் கொண்டே உயிர் வாழலாம், சாப்பாடு தேவையில்லை. அந்த கோவத்தை வளர்ச்சை அந்த நீர் அல்லாஹு தஆலா வீசியிருக்கிறான். கனிமான சகோதரர்களே, பெரியவர்கள், அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஜுருஹும் கஹ்தான் என்ற இரண்டு கோத்திரங்கள் யமனை சேர்ந்தவர்கள் அந்த வழியாக வருகிறார்கள். ஒரு பக்கத்தில் பறவைகள் மேலால் பறந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் இருந்தால் தான் அப்படி பறந்து கொண்டிருக்கும். ரெண்டு பேரை அனுப்பினார்கள், தண்ணீர் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று போனார்கள். தண்ணீரும் இருக்கிறது, ஒரு தாயும் மகனும் இருக்கிறார்கள். அந்த ரெண்டு தூதுவர்கள் வந்து சொன்னார்கள், தண்ணீர் இருக்கிறது. இந்த ஜுருஹும் கஹ்தான் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஹாஜர் நாயகியிடம் அனுமதி கேட்டார்கள். நாங்கள் இதில் தங்கிக் கொள்கிறோம், இதில் நீர் எடுக்கிறோம். ஹாஜர் நாயகி சொன்னார்கள், நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன், ஆனால் இந்த நீரை உங்களால் சொந்தம் கொண்டாட முடியாது. ஜுருஹும் கஹ்தான் என்ற யமனை சேர்ந்த கோத்திரம் அங்கு வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தான் சுத்த அரபு பேசக்கூடியவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அரபி தெரியாது, ஹாஜர் நாயகிக்கும் அரபி தெரியாது. இவரும் மொழி பேசக்கூடியவர்கள். ஜுருஹும் கஹ்தான் என்ற கோத்திரத்தின் மூலமாக மக்காவில் அரபு மொழி என்பது பரவுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுருஹும் கஹ்தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்களிடத்தில் அரபை கற்றுக்கொள்கிறார்கள். வால் சண்டையை கற்றுக்கொள்கிறார்கள். குதிரை ஓட்டுவதை கற்றுக்கொள்கிறார்கள். எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வயதை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடைகிறார்கள்.
தந்தை இப்ராஹிம்
நீண்ட காலமாக மனைவியும் பிள்ளையும் பிரிந்திருக்கிறார்.
கனவில் மனைவியும் பிள்ளையும் காண்கிறார்கள். ஆசை வருகிறது பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார். அவர் வரக்கூடிய வழியில் உறங்கும் பொழுது கனவு காண்கிறார், தன்னுடைய மகனை அறுப்பதாக. நபிமார்களுடைய கனவும் அது வகி. பல வருடங்கள் கழித்து தன்னுடைய மகனை சந்திக்கிறார்கள். சந்திக்கக்கூடிய நேரத்தில் சந்தி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக தந்தோமாக தரம். நான் உன்னை அறுப்பதாக கண்டேன், உனது கருத்து என்ன? பாப்பாவுக்கு ஏத்த மகன் பதில் என்ன சொன்னார்? ஏகப்பட்டதை செய்யுங்கள் தந்தையே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வாளை கழுத்தில் வைத்தார்கள். அந்த வாள் நபி இஸ்மாயிலுடைய கழுத்தை வெட்டுவதற்கு மறுத்துவிட்டது. ஒரு செம்மறி ஆட்டை சுவர்க்கத்திலிருந்து இறக்கினான், அதை அறுத்து குர்பான் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நோக்கம் இஸ்மாயிலுடைய கழுத்து அறுக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. இப்ராஹிம் கத்தியை கழுத்தில் வைக்கிறாரா என்ற சோதனை. சுபஹான் அல்லாஹ். கனிமான் சகோதரர்களை, பெரியவர்களே, அன்பானவர்களே, அதற்கு பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவாவுடைய பணிக்காகவே மக்கள் சென்று விட்டார்கள். இந்த காலத்தில் ஹாஜர் நாயகி வஃபாத்தாகி விட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு திருமணம் செய்திருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை பார்ப்பதற்காக வருகிறார்கள். மகன் வீட்டில் இல்லை, மனைவி தான் வீட்டில் இருக்கிறார். கேட்கிறார்கள், இஸ்மாயில் எங்கே? வேட்டைக்காக வீட்டு சென்றிருக்கிறார். மனைவி வஃபாத்தான செய்தி அவருக்கு கேள்விப்படுகிறது. கேட்கிறார், மருமகளிடத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி சொல்கிறது? அவர் சொன்னால், சதி கஷ்டமாக இருக்கிறது, கஷ்டத்தோடு நாம் வாழ்கிறோம். இப்படி கஷ்டத்துடைய வார்த்தைகளை மட்டுமே சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மாயில் வந்தால் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு சலாம் சொன்னதாக. வீட்டினுடைய அசதத்துல் பாப், கதையினுடைய படிக்கட்டை மாற்றுமாறு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். மனைவி சொல்கிறான், ஒரு வயதுபர் வந்தார், சலாம் சொல்ல சொன்னார், வீட்டு கதவினுடைய படிக்கத்தை மாற்ற சொன்னார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வந்தது என்னுடைய தந்தை இப்ராஹிம் என்ற என்னுடைய தந்தை தான் வந்தார். உன்னை சலாம் சொல்லுமாறு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்று சலாம் சொன்னார்கள். இரண்டாவது திருமணம் செய்கிறார்கள். அந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபடியும் இஸ்மாயிலை பார்ப்பதற்காக வீட்டு வருகிறார்கள். மறுபடியும் அவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார், வீட்டில் அவர் இல்லை, புதிய மனைவி இருக்கிறார். கேட்டார், உங்களுடைய வாழ்க்கை எப்படி செல்கிறது? அவள் சொன்ன பதில், அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமான பதில், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்மாயில் வந்தால் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், வீட்டினுடைய கதனுடைய படிக்கட்டை உடைக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். கனிமான் சகோதரர்களே, பெரியவர்கள், அன்பார்கள், நீண்ட வரலாறுகள், நேரம் மிக நெருங்கிவிட்டது. நான்காவது முறையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை சந்திக்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான் எத்தனையோ வருடங்கள் கழித்து பாப்பாவும் மகனும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை காபாவை கட்ட வேண்டும், காபாவை கட்டுவதற்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஜினியர், வழி காண்பிக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹெட்மாஸ்டர், அவர் தான் கட்டுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். பல இடங்களில் இருந்து கல் மக்களை சேகரித்தார்கள். அபி உபை, சஃபா, மர்வா இது போன்ற மலைகளில் இருந்து கற்களை கொண்டு வந்தார்கள். மகாம் இப்ராஹிம் என்ற ஒரு கல், அந்த கல் இவர் உயரமான இடத்தில் கட்டும் பொழுது அது உயரமாகும், தாழ்ந்த இடத்தில் கட்டும் பொழுதே தாழும். அல்லாஹு தஆலா மகாம் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய அந்த கல்லுக்கு அல்லாஹு தஆலா ஈகி ஆயாஸ் என்று சொல்கிறான். இது ஒரு அத்தாட்சி. கனிமான சகோதரர்களே, அந்த கல்லில் இருந்து காபாவை கட்டி முடித்தார்கள். கனிமான சகோதரர்களை, பெரிய அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா சோதித்தது போன்று வேறு எந்த ஒரு நபியையுமே சோதிக்கவில்லை. எவ்வளவு சோதனைகள் அனைத்திலுமே பாஸ் ஆகினார்கள். 80 வயதாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை ஹசனா செய்ய வேண்டும். 80 வயது அல்லாஹுடைய கட்டளை ஹசனா செய்தார். கனிமான சகோதரிகளே, நபி இப்ராஹிமுடைய பொறுமையை போன்று வேறு யாருக்கும் அந்த பொறுமை இருக்க மாட்டார். அல்லாஹு ஸலாம் கலீல், இறை நேசன், நெருங்கிய நண்பர் என்று சொல்கிறார் என்றால் அவர் எவ்வளவு விசேஷமான ஆளாக இருக்க வேண்டும். அல்லாஹை அந்த அளவு நேசித்தார்கள். அல்லாஹுடைய கட்டளை என்றால் வேறு எதுவுமே நேசிக்க மாட்டார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியவர்கள், அன்பானவர்களே, அந்த காபாவை கட்டி முடிக்கிறார்கள். அல்லாஹு ஸலாம் கதை எழுதுகிறான், மக்களை அழையுங்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக மக்களை அழைத்தார்கள். எங்களுடைய எழுதுகிறார்கள், எல்லா ரூஹ்களும் அந்த சத்தத்தை கேட்டது. அந்த நேரத்தில் எந்தெந்த ரூஹ்கள் என்று சொன்னதோ அந்த ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் அம்மாவுடைய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். நீங்கள் பார்ப்பீர்கள், பெரிய செல்வந்தர், பணம் சொத்து செல்வங்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு ஹஜ் செய்யாமல் அம்ரா செய்யாமல் வஃபாத்தாகி இருப்பார். அல்லாஹு ஸலாம் அந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். அல்லாஹு ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார், யஸூக ரிஜால், நடந்து வருவார்கள். பலவீனமான குதிரைகள் கழுதைகளில் ஏறி கூட பயணம் செய்து வருவார்கள். கனிமான சகோதரர்களை தொடர்ந்து சொல்கிறார், மிக தூரமான பகுதிகளில் இருந்து இந்த பைத்துல்லாஹுக்கு வருவார் என்றார். உலகத்துடைய பல பகுதிகளில் இருந்து அந்த காபாவுக்கு சென்று தவாப் செய்கிறார்கள், அந்த அமல்களை செய்கிறார்கள். காரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம். நபி இப்ராஹிமுடைய தியாகத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இபாதத்தாக ஆக்கியிருக்கிறார். அவருடைய தியாகத்தை எங்களுக்கு பெருநாளாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, அந்த மண்ணை விரிப்பதற்கு தோஃபீக் வேண்டும். தோஃபீக் இல்லாமல் காபத்துல்லாஹை நேரடியாக எங்களுடைய கண்களால் பார்க்க முடியாது, சவால் செய்ய முடியாது, சஹி செய்ய முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தியானம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தோஃபீக் எங்களுக்கு வேண்டும். சரவான கடமையான ஹஜ் உம்ரா இருக்கிறதா, அதை அவசரப்படுத்துங்கள். வசதி இருக்கும் பொழுதே அவசரமாக செய்யுங்கள். உடம்பில் உயிர் இருக்கும் பொழுதே செய்து விடுங்கள். அடுத்த வருடம் வரை நம் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது. அவசரப்படுத்துங்கள். மக்களுக்கு மத்தியில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது, உம்ரா என்பது சுன்னத். உம்ரா என்பது சுன்னத் அல்ல. வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்வது ஃபர்ஸ் கட்டாய கடமையோ, அதே போன்று வாழ்க்கையில் ஒரு முறையாவது உம்ரா செய்வது கடமை. ஒருவனுக்கு ஹஜ் செய்வதற்கு வசதி இல்லை, உம்ரா செய்வதற்கு வசதி இருக்கிறது என்றால் உம்ராவினுடைய வாழ்நாளை ஒரு முறையாவது செய்ய வேண்டும். இல்லை என்றால் கேள்வி கணக்கு இருக்கிறது. சுன்னத்தான ஹஜ் உம்ராக்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள். எங்களுடைய நாட்டில் மக்கள் பஞ்சத்தில் வாடி இருக்கும் பொழுது, பசி பட்டினியோட கஷ்டத்தில் இருக்கும் பொழுது சுன்னத்தான ஹஜ் உம்ராக்களை தவிர்த்து அவர்களுக்கு உணவளிப்பது பெரிய ஒரு இபாதத். எங்களுக்கு அந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, அந்த காபாவை முத்தமிடக்கூடிய ஹஜ்ரத்தை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தியானம் செய்யக்கூடிய